உள்ளவனும் கூடத்தில் ஊக்கமனும் திறனில் உறுதியாக தொடர் அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுபோத கவலமுடைகளை துண்டு கருணையனும் வெள்ளவனும் குடிசுத்தி வள்ளத்தில் இணைந்து ஒரு நிகழ்த்தில் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் குருமையினை எல்லா உயிரும் தோழிடும் தேசம் உய திரு தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மண்கடன் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழும் இசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடிபூற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதும்போற்றி ஊழிமடி திருவாத உரர் திருத்தாழ்வுள் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடியற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராண தொட்ட சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தூசாமனுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியிற்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தெய்வ செக்கிழார் பெருமானுடைய அடி ஒற்றி நாம் காஞ்சிபுரம் ஆகிய தலத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய வழிபாட்டினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமான சைவ கொள்கைகளை திருமுறைகளிலே மிக அற்புதமாக எடுத்து கொடுத்த இடங்கள் என்பதாக சிலவற்றை அங்கங்கு நாம் சிந்தித்து வருகின்ற நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை பல பெயரிட்டு அழைக்கின்ற ஒரு அற்புதம் உண்டு. இறைவனை எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய அந்த திருமுறையிலே வைத்து அமைத்திருக்கின்றார். சுந்தரர் பெருமானுடைய திருமுறைகளிலே சுந்தரர் பெருமான் இறைவனை எவ்வாறெல்லாம் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தனி சிறப்பு உண்டு. திருஞான சம்பந்தர் அதுபோல இறைவனை குறிப்பிடுகின்ற அந்த சிறப்பான பெயர்களுள் புண்ணியன் என்ற பெயர் மிகச் சிறப்பானது. இது திருஞான சம்பந்த பெருமான் சைவத்திற்கு கொடுத்த ஒரு கொடை. புண்ணியன் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெயர். இதுல ஒரு நுணுக்கம் உண்டு. புண்ணியன் என்ற பெயருக்குரிய ஒரு நுணுக்கம். புண்ணியம் என்ற அந்த சொல்லானது நாம் நினைப்பதை போல பாவ புண்ணியம் என்கின்ற வரிசையிலே வரக்கூடிய புண்ணியம் அல்ல. மிக மிக நுணுக்கமான ஒரு பெயர் புண்ணியன் என்ற சொல். புகழி நிலாவிய புண்ணியன் என்பதாக பதிகம் தோறும் குறிப்பிடுவார். புகழி நிலாவிய புண்ணியனே, புகழி நிலாவிய புண்ணியனே. திருவேழி மிழலையிலே காழியனுடைய காட்சி கொடுப்பார். அப்ப வினாவுரை திருப்பதிகம்னு ஒன்னு அமைப்பார். ரொம்ப முக்கியமான பதிகம். மைமரும் பூங்குழல் என்பதாக தொடங்கக்கூடிய பதிகம். மீண்டும் மீண்டும் நாம் படித்து உணர வேண்டிய ஒரு திருப்பதிகம். சில திருப்பதிகங்கள் மீண்டும் மீண்டும் உணர்ந்து உணர்ந்து பாடுவதற்குரிய திருப்பதிகங்கள் என்பதாக சில உண்டு. அதிலே மிக முக்கியமானது எப்படி திருஎழுக்கூற்றிருக்கை, திருப்பாசுரம் இப்படியெல்லாம் நமக்கு அமைத்திருக்கின்றாரோ அதே போல இந்த வினாவுரை திருப்பதிகம் மிக அற்புதமான திருப்பதி. திருமருகல்லையும் ஒரு வினாவுரை திருப்பதிகம் உண்டு. திருமருகல் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துல கணபதீச்சரத்து அந்த பெருமான் அங்கே காட்சி கொடுப்பார். ஒரு கோயில்ல இன்னொரு கோயிலுடைய காட்சி கிடைக்கும். நான் அங்க வரேன், அங்கே வந்து நான் வழிபட்டு அங்கே உன்னை பாடி நான் வழிபடுகின்ற நிலை நிற்கின்ற அந்த நிலையில அந்த கோயிலுடைய காட்சியை இந்த கோயிலேயே கொடுத்துறது. அப்படி திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி ஒரு மகிமை உண்டு. காழிக்கு போக வேண்டும் என்பதாக காழியில இருக்கின்ற அவர்கள் எல்லாம் வந்து கேக்குறாங்க. மிக நீண்ட நாட்களாக எங்களுடைய ஊருக்கு பெருமான் ஞானசம்பந்தர் வரவில்லையே, இப்படியே தல எங்கள் தோறும் சென்று வழிபாடுக்கு என்பதாக சென்றவர் மிக நீண்ட நாட்களாக இல்ல, அவர் எங்க இருக்கிறார்னு தேடிட்டு காழியை சார்ந்த அந்த வேதியர்கள் திருஞான சம்பந்தரை நோக்கி போறாங்க. அங்க போய் அவரை கேக்குறாங்க, காழி பதிக்கு மீண்டும் வர வேண்டும், வந்துட்டு போவேன். அவர் உடனே சொல்றாரு, உடனே டிசிஷன் எடுக்க மாட்டார், நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டார். அப்ப காலையில போய் பெருமான் இடத்துல உத்தரவு கேட்கணும். எந்த ஒரு கோயிலுக்கு அடுத்ததா போறதா இருந்தாலும் திருவருள் குறிப்பு அங்கே தோன்றும். அடுத்த கோயில் எது, அடுத்த தலம் எது, எங்கே செல்ல வேண்டும், அதுக்காக போறார். எங்க திருவிழி மடலையில பஞ்சம் தீர்க்கின்ற நேரம் அது. அங்க போய் பெருமான் திருவிழி மடலையில நிக்கிறார். சீர்காழியில இருந்து அழைப்பு வந்திருக்கு, சீர்காழிக்கு திரும்ப போகணும்னு. பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? சீர்காழியினுடைய காட்சியை இங்க குடுக்கறேன்னு கொடுத்துட்டார். எங்க திருவிழி மிழலையிலே சீர்காழியினுடைய காட்சி. அந்த சீர்காழியினுடைய காட்சியிலேயே மூன்றாவது திருப்பெயராக விளங்கக்கூடியது புகழி. அந்த புகழி என்று சொல்லக்கூடிய 12 திருப்பெயர், 12 திருப்பெயர்ல அந்த புகழி என்று சொல்லக்கூடிய அந்த புகழியினுடைய அந்த பெயரை எடுத்து திருவிழி மிடலையிலே கையாளுகின்றார். ஏன், நான் காழியிலே வந்து உன்னை தரிசனம் செய்யறதுக்கு தானே நான் முடிவு எடுத்திருந்தேன், காழிக்கு நான் வருவதற்கு முன்னதாகவே ஏன் திருவிழி மிடலையிலே காழியினுடைய காட்சியை எனக்கு கொடுத்தாய் கேக்குறாரு. புகழை நிலாவிய புண்ணியனே, ஏன் காளியினுடைய காட்சியை இங்கே ஏன் எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு வினா உரைப்பதிகம்னு பேரு. அந்த கோயிலுடைய காட்சியை ஏன் எங்க கொடுத்த அப்படின்னு சொன்னா, நீ அங்க வராதேன்னு அர்த்தம். அதுதானே, இப்ப காழிக்கு கிளம்பி நான் அங்க வந்திருப்பேன், ஆனா ஏன் என்னை நிறுத்துவதற்காக என்ன பண்ணிட்டார், காழியினுடைய காட்சியை அங்க கொடுக்கிறேன். அப்ப அந்த பதிகம் தோறும் புகழி நிலாவிய புண்ணியன், புகழி நிலாவிய புண்ணியன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் தோறும் மைமரும் பூங்குழல் என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய திருப்பதிகம். புண்ணியன் என்ற சொல் மிக அற்புதமான ஒரு சொல். அதே போல புனிதம் என்ற சொல், புனிதர் என்ற சொல் புனிதர் பேரவை என்பதாக சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தும். இந்த புனிதம் என்கின்ற சொல் கூட புண்ணியம் என்ற அந்த சொல்லின் வழியாக வருகின்ற ஒரு சொல் தான். புண்ணியம் என்ற சொல்லிக்கு உரிய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் புண்ணியம் என்ற புண்ணியம் அல்ல அது. திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும் புண்ணியம் எது, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும் புண்ணியம் எதுன்னு பார்க்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை புண்ணியன் என்ற நிலை. திருஞான சம்பந்தர் காட்சி எப்படி அமைப்பார் அப்படின்னு சொன்னா, காட்சியானது இறைவன் இறைவி இருவரும் இணைந்த காட்சியா இருக்கும். அதற்கு அம்மையப்பர் என்ற காட்சி, அம்மையும் அப்பனும் இரண்டு பேரும் கலந்து இருப்பாங்க. இரண்டு பேரும் கலந்த நிலை, அம்மையும் அப்பனும் ஆகிய நிலை அம்மையப்பர் என்கின்ற காட்சி ஒன்னு. ரெண்டாவது, அம்மை தனியா இருப்பாங்க, அப்பன் தனியா இருப்பாரு, சிவம் தனியா இருக்கும், சக்தி தனியாக இருக்கும். சிவமும் சக்தியுமாக இருவரும் தனித்தனியாக நிற்கக்கூடிய காட்சி இது. ரெண்டாவது, மூன்றாவது காட்சி, ஒரு ஒரு காட்சிக்கும் ஒரு ஒரு பெயர் திருஞான சம்பந்தர் அமைச்சிருப்பார். அது எங்கெங்க அமைக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு காட்சி அம்மையப்பர் ஆகிய காட்சி, அம்மையும் அப்பனுமாக இருவரும் இணைந்து நிற்கின்ற காட்சி, அம்மை தனியாக அப்பன் தனியாக நிற்கின்ற காட்சி, இது ரெண்டுத்திற்கும் அப்பாற்பட்டு மூன்றாவதாக ஒரு காட்சி ஒன்று உண்டு. அது என்னன்னு சொன்னா, அம்மை இருப்பாங்க, அப்பன் இருப்பார், இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஒன்று இருக்கும். என்னது அது? கந்தன் என்று சொல்லக்கூடிய நிலை, கந்தழி என்று நிற்கின்ற நிலை. இந்த மூன்று பேரும் இணைந்த ஒரு நிலை இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமான நிலைங்க அது. சிவமும் உண்டு, சக்தியும் உண்டு. சிவம் சக்தி என்ற இரண்டிற்கும் நடுவிலே ஒரு நிலை உண்டு. அந்த நிலை, அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய நிலையானது நடுவில் இருக்கும். இதற்கு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சோமாஸ்கந்த மூர்த்தியாக நிற்கின்ற நிலையில இந்த இடை நிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடை நிலை ரொம்ப முக்கியமான நிலை. அம்மையை தனியாக நிற்கின்ற நிலை, அப்பன் தனியாக நிற்கின்ற நிலை, அம்மையும் அப்பனுமாக நினைந்த நிலை, அம்மையும் அப்பனும் நடுவிலே கந்தனுமாக நிற்கின்ற நிலையில இந்த ரெண்டுத்தை விட்டுட்டு நடுவுல இருக்கிறத மட்டும் பாக்குறது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவிலே நிற்கின்ற அந்த காட்சியை மட்டும் காணுகின்ற நிலைக்கு புண்ணியம் என்று பெயர். புண்ணியம்னா வேற எதுவும் இல்லை, அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலையிலே இருவருக்கும் நடுவிலே நிற்கக்கூடிய அந்த அருள், அந்த நிலையை வணங்குகின்ற காட்சிக்குத்தான் புண்ணியம்னு பெயர். பாவ புண்ணியத்தினுடைய புண்ணியம் அல்ல. இப்ப இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதற்கு திருஞான சம்பந்தருடைய பதியங்கள் பல இடங்களிலே இதற்குரிய ஆதாரங்கள் உண்டு. அது அங்கங்கேந்து கொக்கி போல எடுத்துக்கொண்டு வந்து அப்படி அப்படி அல்வா போல கொடுத்துடணும். எங்கேந்து இப்ப எடுத்துட்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம் திருப்பிரமபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய பதிகம் எல்லாம் திருப்பிரபுரம்னா, நீங்க 12 சீர்காழிக்குரிய பதியங்கள் திருஞான சம்பந்தருடைய பதியங்களை ஆழ்ந்து நம்ம படிக்கணும். அப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் அதுல எத்துணை வகையான அந்த செய்திகளை அமைத்திருக்கிறான்னு பார்க்கலாம். அதுல ஒன்று பிரமபுர திருப்பதிகம்னு சொல்லி திருப்பிரமபுரத்திற்குன்னு பதிய அமைச்சிருக்கிறார். 44 பக்கத்துல இந்த 5வது பாடல் மிக முக்கியமான பாடல். இந்த 5வது பாடல்ல ஒரு செய்தி சொல்றார், மிக அற்புதமான பாடல் அது. இந்த 5வது பாடல் நீங்க கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய பாடல். இது எங்கேயும் நீங்க இப்ப தேட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பாடலை நீங்க ஒரு எவ்வளவு நாள் தேடினா இந்த பாடல் கிடைக்கும். ஆனா இப்ப வந்துட்டு உங்களுக்கு அழகா பெருமான் திருஞான சம்பந்தர் கொடுக்கிறார். திருப்பிரமபுர பதிகத்துல 3வது திருமுறை அது, 5வது திருப்பாடல் மிக அருமையான பாடல்.
வாயடை மாறை யோதி மங்கய, வந்திட பலி கொண்டு போயிடம் நேரி காணிடை போயிடம் நேரி காணிடை உரினாலகம் இனிதானின உரினாலகம்
அற்புதமான பாடல். வாயிடை மறையோதி, பெருமான் வருகின்ற பொழுது வாயிலே மறையானது முழங்குகின்றது. வாயிடை மறையோதி மங்கையர் வந்து இட பலி கொண்டு போய், மங்கையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் கொடுத்த அந்த பலியினை கொண்டு போய் எரி காணிடை புரி நாடகம் காட்டில கொண்டு போயிட்டாரு. இந்த கொடுத்ததை அத்தனையும் கலெக்ட் பண்ணிட்டு எங்க போனாராம், காட்டுக்கு போயிட்டாராம். போய் எரி காணிடை புரி நாடகம், அங்க போய் என்ன பண்ணார், நாடகம் புரிந்தாரு. அப்ப புரிகின்ற அந்த நாடகம் எப்படி அமைஞ்சதுன்னா, இனிது ஆடினான், எடுத்ததெல்லாம் அந்த பலியானது ரொம்ப மனமுவந்து கொடுத்திருக்கிறாங்க, ஆகையினாலே அங்கே இனிமையானது தோன்றியதான். கொடுக்கின்ற பொழுது நல்ல மனதோடு கொடுத்தாதான் அது அதனுடைய பயனும் இனிமையா இருக்கு. அது ரொம்ப அற்புதமா சொல்றாரு, கொடுக்கின்ற நிலையிலே கொடுக்கின்ற அந்த மனம் எவ்வாறு மகிழ்ந்து கொடுத்ததோ அந்த மகிழ்ச்சியினுடைய பிரதிபலிப்பு எங்கே தெரிகின்றது என்பதாக சொன்னால், அவர் ஆடுகின்ற ஆட்டமானது இனிது ஆடினார். ரொம்ப அற்புதமா அந்த இனிமையை கொண்டு வந்து அங்க சேர்த்தார். பேயோடும் குடி வாழ்வினான், யாரு கூட குடித்தனம் நடத்துறாரு இவருன்னு சொன்னா, பேயோடு குடி வாழ்வினான். இப்ப பேய் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே பேயோடும் குடி வாழ்வினான், வேற யாரும் இல்ல நம்ம தான். பேயோடும் குடி வாழ்வினான், ரொம்ப பேரு பேயோட தான் குடித்தனை நடத்திட்டு இருப்பான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பேய கூட குடித்தனை நடத்தினேன், இவ்வளவு நாள பேய் கூடையா நடத்திட்டு இருந்தேன்னு கேக்குறது இல்லையா. அதே போல பெருமான் வந்து பேய் என்கின்ற நிலையானது நம்முடைய மனதினுடைய ஆசைகளை குறிக்கும் ஒரு குறிப்பு. இது எவ்வளவு தூரம் இது அந்த உலக இன்பத்தை நாடி நாடி செல்லுகின்றதோ அந்த வகையிலே இது ஒரு பேய் என்கின்ற நிலையிலே நமக்காக நம்மோடு வாழ்கின்ற அந்த நிலைக்கு பேயோடும் குடி வாழ்வினான். பிரமாபுரத்துறை பிஞ்சகன், பிரமாபுரத்துறை பிஞ்சகன். இதுக்கப்புறம் சொல்றாரு, தாய் இடைப்பொருள், தந்தை ஆகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மை. தாய் இடைப்பொருள்னு எடுக்க கூடாது அங்க, எப்படின்னா தாய் கமா இடைப்பொருள் கமா தந்தை, எப்படி அமைகிறார் பாருங்க சோமாஸ்கந்த மூர்த்தி. தாய் இடைப்பொருள் தந்தை என்கின்ற நிலையிலே பெருமானை வழிபாடு செய்துவார்களுக்கு ஓதுவார்களுக்கு அருளானது விளங்கும் என்ற ஒரு குறிப்பினை பிரமாபுர பதிகத்தில் கொடுக்கிறார். இந்த இடைப்பொருளுக்கு பெயர் புண்ணியம்னு பெயர். இன்னொரு புண்ணியத்துக்கு அடுத்த நிலையில இன்னொரு பொருளை அமைக்கின்ற பொழுது, பொருள் என்பதாக சொன்னால் அதோடு தொடர்ச்சியாக வருகின்ற நிலை. புண்ணியம் என்கின்ற சொல்லை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதாக சொன்னால், புண்ணியம் என்பது புல், நியமம் என்பது புண்ணியம். நாம் புண்ணியம் என்பது என்ன, புல் பிளஸ் நியமம் என்பது புண்ணியம் என்பதாக திரிவோம். புல் என்பதாக சொன்னா என்னன்னா, பறவை என்பதற்கு புல்னு பேர். இட் இஸ் தி தியரி ஆஃப் பேர்ட்.
புண்ணியம் என்பது வேற ஒண்ணு இல்ல. என்னங்க தியரி ஆஃப் பர்த் அப்படின்னு சொன்னா எப்படி அமைக்கிறாருன்னா, ஞானசம்பந்தர் தான் கொடுக்கிறார் இத, இந்த புண்ணியம் என்பதை. பறவைக்கு பறவையினுடைய நீதி பார்த்தீங்கன்னு சொன்னா, பறவையானது கீழே இருந்து அது மேலே போக வேண்டும், அதோடைய நோக்கம் கீழே இருந்து மேலே போகும். அப்படி கீழிருந்து மேலாக போவதற்கு அதற்கு உதவியாக இருப்பது எது என்பதாக சொன்னால், அதனுடைய இரண்டு இறகு சிறகு இறகை. அப்ப ரெண்டு ரெக்கையும், இந்த பக்கம் ஒரு ரெக்கை அந்த பக்கம் ஒரு ரெக்கை, அது அடிச்சதுன்னு சொன்னா அது மேல போகும். இந்த பக்கம் ஒரு பொருள் அந்த பக்கம் ஒரு பொருள், நடுவிலே இருக்கக்கூடிய பொருள் புண்ணியம். ஆக புல் நியமம் புண்ணியம். இந்த நடுவிலே இருக்கக்கூடிய பொருளானது மேலே செல்ல வேண்டும் சொன்னா, இரண்டு அறங்களாகிய சிறகுகள் மேல போகணும். இதை எங்க கொண்டு வந்து அமைச்சார்னு பாக்கணும் இல்லையா. இந்த புல் என்று சொல்லக்கூடிய இந்த தியரி ஆஃப் பேர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க வச்சார்னா, எங்க புல் நாரை வழிபட்டதோ அந்த தலத்துல அதை வைக்கிறார். நாரையூர்ன்ற ஒரு தலம், அங்க புல் நியமத்தை காட்டுகின்றார். எப்படின்னா, இந்த உடல், இந்த மனம், வாக்கு, காயம், உயிர், எத்தனை? மனம், வாக்கு, காயம், உயிர், இது அத்தனை செய்கின்ற குற்றங்கள் ஒன்னா ரெண்டா. மனம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அது கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் குற்றங்களை. வாக்கு பாத்தீங்கன்னா, தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாதனார் சுட்ட வடு, ரொம்ப முக்கியம். அப்படி மனம், வாக்கு, அப்புறம் காயம், இந்த உடலினாலே நாம் செய்கின்ற தீமை. அப்புறம் இந்த இதெல்லாம் எங்கேயா போகுதுன்னு சொன்னா, இது அத்தனையும் கலெக்ட் ஆகி போற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அது உயிரைத்தான் போய் சேரும். அப்ப உயிருக்கானது இத்தனை இந்த குற்றங்களையும் நீக்கிக் கொள்ளணும் சொன்னா ஒரே இடம், அது திருநாரையூர். திருநாரையூர் சென்று கை தொழுமின்கள் என்பதாக காட்டுகின்ற ஒரு இரண்டு பாடல்கள் அறத்தினுடைய அடிப்படையிலே அமைக்கின்றார். இதுல முதல் பாடல் ரொம்ப முக்கியமான பாடல், எல்லோரும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல். மனப்பாடம் கூட பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா, இது அத்தனையும் நமக்கு குற்றம் நீக்குகின்ற திருப்பாடல்கள், திருமுறை. இதுதான் ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருள் கொடைன்னு சொன்னா, இது அத்தனையும் நமக்கு அருள் கொடை. இவைகள் நம்மளுடைய மன மாசுக்களை, நம்முடைய வாக்கிலாலே வருகின்ற மாசை, நம்முடைய காயத்தினால் செய்கின்ற மாசை, இந்த உயிருக்குரிய மாசை நீக்கக்கூடிய திருப்பதிகம் இந்த திருநாரையூர் திருப்பதிகம். புல் நியமமாகிய புண்ணியத்தை விளக்கும் திருப்பதிகம்.
Yeah.
உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் உம்ம செயல் தீங்கு உலகில் வரையில்லாமை செய்த அதுக்கு ஒரு வரம்பே இல்லாம செய்த குற்றங்கள் அதை செஞ்ச அத்தனை குற்றங்களும் நீங்க வேண்டும். இந்த ஒரு பதிகம் போதுங்க. அற்புதமான திருப்பதிகம் நம்முடைய ஞானசம்பந்தர் கொடுத்திருக்கும் கொடை. திருநாரையூர் கைத்தொழவே சொன்னா இங்க இருந்தே திருநாரையூர் பெருமான் வந்துட்டார். வேற எங்கேயும் திருநாரையூருக்கு போய் தொழ வேண்டிய அவசியம் இல்லாமையும் திருநாரையூர்லே சென்று வழிபட்டால் அதற்குரிய என்ன பயன் விளங்குமோ அத்துணை பயனையும் கொடுக்கும் ஒரு திருப்பதிகம். அதுல நான்காவது திருப்பாடல்ல ஒரு குறிப்பு சொல்லுவார். தீயுருவாய் ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்ற உற்ற உலகின். தீயுருவாய் ஆக்கை இந்த உடலை பற்றி சொல்லுகின்ற குறிப்பு. இந்த உடலை எப்படி அதனுடைய ஏன்னா இதுதான் அதற்கு ஒரு பேஸ். இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலினுடைய தாக்கத்தினால்தான் குற்றம் ரொம்ப ஈஸியா வந்துடும். அதனாலதான் மணிவாசக பெருமான் செத்திலாபத்து என்று சொல்லக்கூடிய செத்திலாபத்தினுடைய அற்புதமான ஒரு திருப்பதிகம் அமைப்பார். இந்த செத்திலாபத்து திருப்பதியத்திலே அவர் குறிப்பிடுகின்ற ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி உடல் பற்றிய செய்தி. அதுல ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கணும்னு சொன்னா 23வது பதிகம் 6வது பாடல்.
அருகிலே உடல் தோணி பாட தீப்புக்கு அருகிலே உடல் தோணி பாட
மணிவாசக பெருமான் அது எப்படி அவரு வந்து அதை முழுமையாக வெளிப்படுத்திட்டாரான்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து ஏதோ ஒரு பகுதியை தான் அவர் காமிச்சிருக்கிறாரே தவிர அந்த பகுதி எவ்வளவு தூரம் அந்த உடல் என்று சொல்லக்கூடிய அந்த உடலினுடைய பற்று அது ஒரு தலையில தீப்பிடிச்சிட்டா ஒருத்தனுக்கு தலையில தீப்பிடித்து விட்டால் ஒருவன் எவ்வளவு தூரம் அவன் வேதனைப்பட்டு அதை அணைப்பதற்காக அவன் அவதிப்படுவானோ அதை போல மணிவாசக பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு பெருமான் என்பதாக. ஆனா விட்டுட்டாரே என்கின்ற நிலையிலே இப்பொழுது மணிவாசக பெருமான் பெருமானுடைய அந்த திருவடியை நோக்கி அந்த பயணம் அதற்குரிய நிலையிலே அவர் வாடுகின்ற நிலை அவருடைய மனநிலை எவ்வாறு அமைந்தது என்கின்ற ஒரு செத்திலாபத்தில இப்ப இந்த உடல் தான் அதற்கு காரணமா எது தடையாக நிற்கின்றதுங்கிறத ஆராயிற. இப்ப நம்மள மாதிரி உட்கார்ந்து ஆராயிற நிலை இல்ல. இது வந்து எப்படின்னு சொன்னா அதனுடைய மனம் ஆனது ஒன்று ஒன்றாக நினைக்கிறது. இப்ப இது பெருமானிடத்துல என்னை கொண்டு போகாம தடை செஞ்சது எது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப இந்த உடல் தானா அப்படின்னு சொல்லி இந்த உடல் மீது கொண்ட அந்த நிலையிலே அவர் அமைக்கின்ற பாடல் செத்திலாபத்து. ஆனா உடலை, இப்ப இந்த உடலையானது, இந்த உடலை நான் நீக்கிக் கொள்ளலாமா அப்படின்னு நான் முடிவு எடுத்தா அதை நீக்கிக் கொள்ளக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. அது தெரிஞ்சிருது. ஒரு உடலும் உயிரும் இணைக்கின்ற உரிமை பெருமானுக்கு தான் உண்டு. உடலிலே இருந்து உயிரை எடுக்கின்ற அந்த நிலையும் பெருமானுக்கு தான் உண்டு. நடுவில் மட்டும் தெரியாதனமா அந்த உயிரை வலுக்கட்டாயமாக பிரித்தால் அது படுகின்ற வேதனை சொல்லாத வேதனை. உடலோடு இருக்கின்ற பொழுதாவது அது தன்னுடைய அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொள்ளும். உடல் இல்லாத நிலையிலே அது படுகின்ற வேதனை பல கோடி மடங்கு உடலோடு இருந்த நிலையை விட இருக்கும். அதனாலதான் தற்கொலை என்கின்ற முயற்சியை மிக 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 கண்டித்தது சைவம். அதனால பெருமான் சொல்றார், இப்படி வந்து நான் இது மாதிரி ஒரு முடிவு ஒரு அந்த க்ஷணத்திலே அந்த ஒரு வினாடியில தோன்றுகின்ற ஒரு செயலாகத்தான் அது இருக்குமே தவிர, உடலிலே இருந்து உயிரானதை வலுக்கட்டாயமாக பிரிக்க முற்பட்ட ஒருவர் தான் மீண்டும் உயிர் வாழ வேண்டும் என்பதாகத்தான் எண்ணுவான். நெக்ஸ்ட் செகண்ட் தற்கொலையினுடைய முயற்சியானது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது அதில இருந்து மீண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சி அதை விட பல மடங்கு இருக்கும். ஆகையினால இதற்கு இந்த உடலை நான் பிரிக்கணும்னு சொன்னா ஒரு நிமிடம் ஆகாது, ஒரு வினாடி ஆகாது, நான் பிரிச்சுட்டு போயிடுவேன் மணிவாசக பெருமான் சொல்றாரு. ஆனா முடியாது என்னால, ஏன் நான் திருவருள் வகை அறிய என்ன அற்புதமான ஒரு அந்த மனநிலையை காட்டும் திருப்பாடல். உன்னுடைய திருவருள் வகை நீதான் அந்த உடலை பிரிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் அருள் வழங்குவதற்கும் அத்துணைக்கும் அவர் தான் ஆதாரம். அப்படி நீ இருக்க இதை நான் ஒன்று என்பதாக முடிவெடுப்பதற்கு எந்த விதமான நிலையும் இல்லை என்ற திருவருள் வகையறியேன் என்பதாக அமைத்து கதறி 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 அழுத திருப்பாடல் செத்திலாபத்து. அதை அப்படியே அதை பிரதிபலிக்கும் ஒரு பாடலாக அமைவது இந்த திருநாரையூர் திருப்பதி. தீயுருவாய ஆக்கை அது பற்றி வாழும் வினை செற்ற உற்றை உலகின் தாயுரு தன்மையாய தலைவன் தன் நாமம். யார் பெருமான்? அங்க திருநாரையூர் பெருமானுடைய நிலையை சொல்றார். நாலாவது தாயுரு தன்மையாய தலைவன் தன் நாமம் நிலையாக நின்று மறுவும் என்பதாக சொல்லி ஏழாவது திருப்பாடல்ல சொல்லுவார். கணம் வரும் நன்மையாகும் தகுதிக்கு உழந்து வருந்தி குழன்ற உடலின் இனம்பலர் ஐவர் செய்யும் வினயங்கள் செற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும். இந்த ஐவர்களுடைய செய்கையினாலே இந்த நான் படுகின்ற துன்பங்கள், நான் எனக்கு வருகின்ற அத்துணை துன்பங்களை நீக்க வேண்டும் என்பதாக சொல்லி இந்த பதிகம் முழுவதையும் பார்க்கின்ற பொழுது அந்த உரையினால் வருகின்ற பாவம், வாக்கு, மனம், காயம், உயிருக்கு வருகின்ற குற்றங்கள் அத்துணையும் நீக்கி அதற்குரிய நியமத்தை, நியமம் என்பதாக சொன்னால் அறம் என்று பொருள். ஆக அறம் என்பதுதான் இந்த உயிரை உயர்த்தும். அது என்பது அறம் என்பது எது என்பதாக சொன்னால் அது பறவையினுடைய சிறகை போல. அது எதனாலே அது பிணைக்கப்பட்டிருக்கின்றது? அது உடலானது நடுவிலே நிற்பது அருள் என்கின்ற இணைப்பினாலே நிற்கும். இதுதான் புல் நியமம். இதை வழிபடுவதுதான் புண்ணியன் என்று சொல்லக்கூடிய நிலை என்பதை மிக அற்புதமாக புகழினிலாவிய புண்ணியன், புகழினிலாவிய புண்ணியன் என்பதாக சொன்னிய அந்த கருத்து மிக முக்கியமான கருத்து. அது திருஞான சம்பந்தருக்கு உரிய ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் என்பதாக நாம் அமைத்துக் கொண்டு கச்சி ஏகம்பத்து அந்த திருப்பாடல் அந்த பதிகத்திலே முதல் பாடல் நம்ம பார்த்தோம். அதுல வெந்த வெண்பொடி பூசு மார்பின் விரிநூல் ஒருபால் பொருந்த கந்தமல்கு குழவியோடும் கடிபொடி கச்சி தன்னுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அணங்கினொடு ஆடல் புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர்கெடுமே. ஏகம்பம் தொழுது ஏத்த இடர்கெடுமே, அதான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு வர. அப்படி இரண்டாவது திருப்பாடலிலே வரம் திகழும் அவுணர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்து அவிய சரம் துறந்து எரி செய்த தாழ் சடையன், சரம் துறந்து எரி செய்த தாழ் சடை சங்கரன் மேகையிடம் குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குரா மரம் மரபம் திருந்து பைம்பொழிர் கச்சியேகம்பம் சேர இடர்கெடும். இந்த ரெண்டாவது திருப்பாடல்ல ஒரு குறிப்பு, வரம் திகழும் அவுணர். இந்த அவுணர்களுடைய குறிப்பு என்னன்னா, அதிகமாக அவங்க தவம் செய்வான் செய்து அந்த வேள்வி செய்து பெருமானிடத்துல எல்லா வரத்தையும் பெறுவான். பெருமானும் பாப்பாரு, நீ கேட்கும் போதெல்லாம் வரத்தை அவனுக்கு கொடுத்துருவாரு. நான் 1008 அண்டங்களை 108 யுகங்களாக ஆட்சி புரியணும்னு கேட்டான், நோ அப்படின்னு சொல்லல, சரி வச்சுக்கோன்ட்ட. எல்லாத்தையும் எதை வேணா நீ என்ன கேட்கறியோ அத்தனையும் நான் கொடுக்கறேன். ஏன் இதெல்லாம் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா, பெருமான் கிட்ட இத்தனையும் கேட்கறது அத்தனையும் இது நிலையில்லாத பொருள்கள், இது இன்பம் என்று சொல்லி அவன் கேட்கறான், இது துன்பத்தை விளைவிக்க கூடியது. அப்போ வந்து உங்களுக்கு அறிவுரை சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவன் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் எதை பெருமானிடத்தில் கேட்டாலும் அது அதை பெருமான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஏன் சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாருன்னு வச்சுங்க, இப்ப கேட்கறதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா அவர்கிட்ட போவாதையா, முடியாதுன்னு. அப்ப எப்ப போவான், தொடர்ந்து வருவான்னு பார்த்தா, நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க, வந்துகிட்டே இருப்பான். கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா பாத்தீங்கன்னா, வீட்லயும் பாத்தீங்கன்னா, எப்ப நீங்க இல்லன்னு சொல்றீங்களோ அப்ப உங்களை கட் பண்ணிடுவாங்க. எப்பயாவது நீங்க வந்து அந்த டிஸ்கஷன்ல அவரை கூப்பிடலாமான்னு, ஏன் அவரு கூப்பிடாதப்பா, அவரு வந்தாங்க, இது இல்ல அது இல்ல, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு, அவர் இல்லாதே நல்லது, ஒதுக்கி வை. அப்ப எப்பொழுது நாம ஒதுக்குவோம்னு சொன்னா, எப்ப நம்ம கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து எதுவும் கிடைக்கலன்னு தெரியுதோ அப்ப ஒதுக்கிடுவோம். பெருமான் நினைச்சாரு, கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் என்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு இருப்பான், இவனை கொடுக்காம விட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு வருகின்ற பொழுது இந்த பொருளை கேட்பதினாலே, இதனாலே வருகின்ற அந்த பயனை அது அனுபவிக்கின்ற பொழுது அதனாலே ஒரு அறிவு தோன்றும். பட்டாதான் தெரியும் நமக்கு. இப்போ வருகின்ற பொழுது இதை கேட்டோமே, இதை கேட்டு நாம் பெற்றோமே, இதை கேட்டு நாம் பெற்றதினால இப்போ வந்து நமக்கு இது இந்த பொருள் இந்த பொருளினாலே துன்பம் வரும்னு தெரியும். ரெண்டாவது தடவை போகும்போது அதை கேட்க மாட்டோம். அப்ப அனுபவப்பட்டு அறிகின்ற அறிவு அது. இப்ப அனுபவப்பட்டு அறிஞ்சதுனால அது என்ன ஆகும், ஒரு நாள் இந்த அற்பமான பொருளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே கொடுத்துட்டு வந்தார்ல, அற்பமான பொருளை விட்டு பெருமானிடத்திலே பெருமானையே வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே வந்து ஒரு நாள் நிற்கும் என்பதற்காக அவர் வரும்போதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப கொடுக்கறதெல்லாம் எல்லாம் சாம்பிள் வச்சுக்கோ வச்சுக்கோ, இதனால நீ திரும்பி வருவ என்கின்ற நிலையிலே மீண்டும் மீண்டும் வருகின்ற அந்த நிலையை தூண்டும் ஒரு நிலை. அதனாலே பெருமானுடைய குணமானது வரம் திகழும் அவுணர். வரம் திகழும் அவுணர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்து அவிய, இந்த மூன்று பேர் முப்புறம் எரித்த அந்த செய்தியை சொல்றார். சரம் துறந்து எரி செய்த தாழ் சடை சங்கரன். அந்த பெருமானுடைய சடையானது தாழ் சடை, விரிசடை என்பது ஒன்று உண்டு, தாழ் சடை என்பது ஒன்று உண்டு. விரிசடை அங்கே சபை கூத்து நடக்கின்ற பொழுது பெருமானுக்கு விரிசடை, அவரே கல்லால் நிழல் மலை வில்லார் என்கின்ற நிலையிலே உட்கார்ந்துட்டார்னு சொன்னா அது தாழ் சடை. அப்ப தாழ் சடை குருநிலையை கொடுக்கும், தட்சிணாமூர்த்தி கோலம். தாழ் சடை சங்கரன் மேய இடம், அங்க என்னென்னலாம் இருக்கான், குருந்தம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குராமரபம் திருந்து பயன்பொழிற் கட்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே என்பதாக சொல்லி இந்த இரண்டாவது பாடலினுடைய குறிப்பை சொன்னார். மூன்றாவது பாடலிலே, வண்ண வெண்பொடி பூசுமார்பின் வரி அரவம் புனைந்து பெண்ணமர்ந்து எரியாடல் பேணிய பிஞ்சகன் மேய இடம் விண்ணமர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய கச்சிதன்னுள் தின்னமாம் பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர்கெடுமே. வண்ண வெண்பொடி அங்கே முன்னாடியும் சொன்னார் இல்லையா, வெந்த வெண்பொடி பூசுகின்ற அந்த வேதியனாக விளங்குகின்ற பெருமான், இங்கே வண்ண வெண்பொடி என்பதாக சொன்னால் அங்கே கவினை கொடுப்பது நீரு என்பதாக போன வகுப்புலையும் நம்ம பார்த்தோம். ஆக மந்திரமாவது நீரு அந்த திருநீற்று திருப்பதியத்தினுடைய குறிப்பு. அவர் பூசு மார்பின் வரி அரவம் புனைந்தனர், அவருடைய அந்த அரவமானது மேலே அணிந்திருக்கூடிய அந்த அரவம் வரி அரவம்னர். எப்படி வரி அரவம்னா, அந்த அரவத்திற்கு ஸ்ட்ரைப்ஸ், சட்டை போட்டா நல்லா ஸ்ட்ரைப் சட்டையா போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி டிசைன் டிசைனா பாம்பு பெருமான் உடனே ஒரே மாதிரியா மொனோட்டோனஸா இல்ல. அவருடைய உடம்பிலே பார்க்கின்ற பொழுது பல வகையான நாகங்கள், பல வகையான வடிவங்கள், பல வகையான வண்ணங்களோடு அவை அமைந்திருக்கின்றன. அதுல ஒண்ணு இந்த வரி அரவம். அப்படி வரி அரவம் புனைந்து பெண்ணமந்து எரியாடல் பேணிய பிங்ககன், அந்த பிங்ககன் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த தலைக்கோலம், மிக அற்புதமான அந்த திருக்கோலம் அதை காட்டுகின்றார். நான்காவது திருப்பாடலிலே சுடலை வெந்நீர் அணிந்த செய்தியை சொல்லுவார். தோலும் மான்தோல் நூலும் துதைந்த வரைமார்பர் மறைமார்பிர் சுடலை வெந்நீர் அணிந்து காலன் மாள உற காலார் காய்ந்த கடவுள் கருதுமிடம் மாலை வெண்மதி தோயும் மாமதிர் கச்சிமா நகருள் ஏலம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர்கெடுமே என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த திருக்கோல தரிசனம். ஐந்தாவது திருப்பாடலிலே தோடனிம் மலர்கொன்றை சேர் சடை தூமதியம் புனைந்து பாடல் நான்மறையாக பல்கணப்பேகள் அவை சூழ வாடல் வெந்தலையோடு அனல் ஏந்தி மகிழ்ந்து ஆடல் புரி சேடர் சேர் கலிக்கச்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே. அவருடைய அந்த தலையிலே இருக்கக்கூடிய அந்த கொன்றை தோடணி என்பதாக சொன்னால் இதழ்களோடு கூடிய கொன்றை. அந்த கொன்றைக்கு இதழ் சிறப்பு. கொன்றை இதழ் என்ன நிறம்? கொன்றை மஞ்சள் நிறம். இப்படி மஞ்சள் நிறமாக விளங்குவது கொன்றை. அதற்கு மஞ்சள் நிறமாக விளங்குவதனால் அதற்கு பொன் இதழி கொன்றைன்னு சொல்லுவார் திருஞான சம்பந்தர். எங்க திருவிழிமல்லை பதிகத்துல சொல்லுவார். அப்படி பொண்ணு போல அப்படி உதிரும் அந்த கொன்றை என்று சொல்லக்கூடிய அந்த கொன்றையானது பிரணவத்தினுடைய வடிவம். அது பிரிச்சு 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 உள்ள போனீங்கன்னு சொன்னா அது பிரணவத்தினுடைய வடிவமாக விளங்கும் அந்த கொன்றை என்பது. அதை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த தன்மையை சொல்லி கதி கச்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே. ஆறும் ஏழாவது பாடல், ஏழாவது பாடல் இதுல இல்ல, அதனால ஆறு ஏழு சேர்த்து சாகம் பொன்வரையாக தானவர் மும்மதில் சாய எய்து ஆகம் பெண்ணுரு பாகமாக அறவொடு நூலணிந்து மாகம் தோய் மணிமாட மாமதிர் கச்சிமா நகருள் ஏகம்பத்து உரை ஈசன் சேவடியேத்த இடர்கெடு. சாகம் என்பதாக சொன்னா இங்க மேருமலை, அந்த மேருமலைக்கு சாகம்னு பேர். அதை பொன் வரையாக மேருமலையை அந்த வரையா அந்த அதை வில்லாக அமைச்சு படிச்சார் இல்லையா, ஆக அந்த குறிப்பினை சொல்லி மும்மதில் சாய எய்து மேருமலை வில் வாசுகி பாம்பு நான் அம்பு திருமால் அம்பினுடைய நுனி அக்னிதேவ் இப்படி அதனுடைய காட்சி. ஆகம் பெண்ணுரு பாகமாக அறவொடு நூல் அணிந்து மாகம் தோய் மணிமாட மாமதிர் கச்சிமா நகருள் ஏகம்பத்து உரையீசன் சேவடி ஏத்த இடர்கெடுமே என்பதாக அமைத்தார். அங்கே உந்திபரல சொல்லுவார் இல்லையா, ஏகம்பர் தன்கையில் ஈரம்பு கண்டிலம். ஆக இங்கே பெருமானுடைய அந்த திரியேகம்பத்து காட்சி திரு உந்திபர என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானோடு நாம் இணைத்து சிந்திக்கும். எட்டாவது பாடல் மணிவாச திருஞான சம்பந்த பெருமான் அந்த காட்சியானது இயற்கை காட்சியை காட்டுகின்ற பொழுது மிக அற்புதமான அந்த இயற்கை காட்சியை காட்டுவார். அதுல ஒன்று இந்த எட்டாவது திருப்பாடல் நிலவும் சடை கங்கை இது மூன்றும் இருக்கிறத பத்தி பலரும் பல வகையான காட்சிகள் அமைப்பார்கள். அதுல இங்கே பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் வான் நிலா மதிபுல்கு செஞ்சடை வாழ் அரவம் அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி நகுதலையிற் பழிதேர்ந்து தேனிலா அரக்கந்தன் நீழ்முடி பத்தும் இருத்தவன் ஊர் சேனுலாம் பொழிற்கச்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே. வாழ் நிலா மதி புல்கு செஞ்சடைனர் அது என்ன மதி புல்கு செஞ்சடை. வாழ் என்பது ஒளி. வான் நிலா அப்படிங்கறத வாழ் பிளஸ் நிலா அப்படின்னு பிரிச்சுக்கணும். வாழ் மான் நிலா அப்படின்னு சொன்னா வானிலே இருக்கக்கூடிய நிலா அப்படின்றது இல்ல. வாழ் என்பதாக சொன்னால் ஒளி என்று பொருள் பிளஸ் நிலா.
ஒளியை உடைய நிலா என்கின்ற நிலையிலே நிலா முதல் எதுவோ அதற்கு நிலான் பேர். வாழ் நிலா மதி புல்கு செஞ்சடை. அந்த சடையில எவ்வாறு மதியானது பொருந்தி விளங்குகின்றது அப்படிங்கறத சொல்றார். இதை மணிவாசக பெருமான் நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் 6வது பதிகத்துல இதே வாழ் நிலாவை கொண்டு வர்றார். வாழ் நிலா மதிபுல்கு செஞ்சடை பாடல் 26வது பாடல். திருவாசகத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மணிவாசக பெருமான் ரொம்ப ரேர், வெரி ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான காட்சி, அந்த காட்சியில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய உள் அந்த முகமான அந்த நிலையை காட்டும் ஒரு பாடலா தான் இருக்கும். வெளியில பார்க்கும்போது வேண்டுமானால் அது ஒரு அற்புதமான வர்ணனை காட்சியை அமைக்கலாம். ஆனா உள்ள இன்னும் கொஞ்சம் சென்று பார்க்கின்ற பொழுது எத்துணை அற்புதமான தன்னுடைய மனநிலையை காட்டுகின்றார். அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா பொங்கி வியன்கங்கை பெருநீர் அற சிறுமியின் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறுநீர்மையனை விடுதி கண்டாய். ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. இரண்டாவதுல சொல்லுவார் வியன் கங்கை பொங்கி. இந்த கங்கையானது பொங்கியது எப்படின்னு சொன்னா கங்கையினுடைய வெள்ளம் பெருக்கெடுத்து வர 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 அதை பார்த்த பகீரதன் பெருமான இடத்துல வேண்டார். பெருமானே இந்த வெள்ளமானது வந்து விட்டதுன்னு சொன்னா இந்த உயிர்களானது எவ்வாறு வாழும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக பகீரதன் சிவபெருமானுடைய திருவடியிலே வேண்டுகின்றார். வியன் என்பது பெருமை என்று, பொங்கி வருகின்ற அந்த பெருமையை உடைய அந்த கங்கை வியன் கங்கை அப்படி வந்ததுதான். அப்படி வியன் கங்கையாக நின்று பெருந்த பெரு வெள்ளமாக வந்த அந்த கங்கையை பெருமான் தன்னுடைய அந்த சடையினுடைய முடியினால அப்படி தடுத்து நிறுத்தினார். அப்படி நிறுத்தியவுடன் அந்த கங்கையை எடுத்து தலையில வச்சாராம். இதுவரையிலும் அந்த 1000 முகத்தவளாக விளங்கக்கூடிய அந்த கங்கையானவள் பெருக்கெடுத்து வந்த அந்த வெள்ளம் என்று சொல்லி இந்த உலகத்தையே அழித்து விடுகின்ற அளவிற்கு வந்த அந்த வெள்ளமானது பெருமானுடைய அந்த சடையில உள்ள போன உடனே அது எப்படி ஆச்சா மடுவாக மாறிடுச்சு. வெள்ளம் தாங்க, கடலை போல பல மடங்கு வெள்ளமா இருந்ததுதான் அதனுடைய வியன் கங்கை என்பதாக சொல்லி அந்த கங்கையினுடைய அந்த வெள்ளமும் பெருவெள்ளமும் காட்டுகின்றார். அப்படி காட்டின உடனே ஓ கங்கை வெள்ளம் அவ்வளவு பெரிய வெள்ளமாக வந்துதான் பெருமானுடைய தலையில அப்படி போன உடனே அது மடுவாயிடுச்சு. வியன் கங்கை வருநீர் மடுவுன் எங்க தலையில போன உடனே அது என்ன ஆச்சா, என்ன நீ பெரிய கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு இருந்த 1000 முகத்தவள் அப்படின்னு சொன்னீங்களே இப்ப
பெருமானுடைய சடைக்கு போன உடனே அது மடுவாயிடுச்சுரா. அப்படி வியன்கங்கை பொங்கி வருநீர் மடுவுன், அந்த மடுவின் உள்ளே இப்ப நிலவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பெருமான் வந்து சூடியிருக்கும் நிலவானது பிறை வடிவில் தான் இருக்கும் இல்லையா, அது முழு நிலவு கிடையாது. பெருமானுடைய தலையிலே இருக்கக்கூடிய நிலவானது பிறை போல இருக்கும். இந்த பிறை நிலவானது அந்த கங்கை என்று சொல்லக்கூடிய கங்கை போய் சேர்ந்தது இல்ல தலையில, அப்படி கங்கை போய் சேர்ந்த அந்த மடுவிலே ஒரு இந்த பிறை நிலவானது எப்படி காட்சி அளிக்குதுன்னா, ஒரு தோணியானது எப்படி காட்சி அளிக்குமோ அது போல இருக்கு. ஆனா இன்னொரு ஒரு அற்புதமான குறிப்பு சொன்னார், தோணி போல இருந்ததுன்னு சொல்லியிருந்தா மட்டும் இல்ல, ஆனா மணிவாசக பெருமான் இன்னொரு ஒரு சொல்லை வச்சார், மலை சிறு தோணினர். மலை சிறு தோணி அப்படின்னு சொன்னா இந்த தோணி வந்து ஸ்டாக்னேட்டடா நிக்கிறது இல்ல, மடு அப்படியே ஸ்டாக்னேட்டட் வாட்டர், அதுல இருக்கக்கூடிய தோணி எப்படி இருக்கும், அசைவு இல்லாம அப்படி கிடக்கும். ஆனா இல்ல, இந்த மடுவிலே இருக்கக்கூடிய தோணியானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மோதிக்கொண்டு போகின்ற நிலையிலே அலை மோதுகின்ற நிலையை காட்டும். இப்ப இதுதான் மணிவாசக பெருமானுடைய உள்ளம். இந்த தோணியானது எப்படி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அடிக்கிறதோ அதை போல மேல வராரு. பெருநீர் அற சிறுமீன் துவண்டாங்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு, எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாரு தெரியல. இவரு இந்த ஒரு வர்ணனைய ஒரு பக்கம் வச்சிட்டாரு, இப்ப இதையும் அதையும் லிங்க் பண்றாரு. இப்ப மேல சொல்லுகின்ற பொழுது தன்னை பற்றிய குறிப்பு, இப்ப தன்னை பற்றிய குறிப்பினை சொல்லுகின்ற பொழுது, பெருமான் வந்தாரியா எனக்கு எல்லா வகையான நலன்களையும் கொடுத்தார், எனக்குடைய இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலும் துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்தொழிந்தேன், யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், எல்லாம் கிடைச்சது, எல்லாம் அவர் இருக்கின்ற வரையிலும் எனக்கு எல்லாம் கிடைச்சது. எப்படின்னா ஒரு கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடல், அந்த கடலிலே வாழக்கூடிய மீன், கடல்ல வாழக்கூடிய மீன், இந்த கடல்ல வாழக்கூடிய மீனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடல் தான் அதற்கு இருப்பிடம். மீனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இருப்பிடம் ரொம்ப பெருசா இருக்கும். மீதி இப்ப கவுக்கு பாத்தீங்கன்னா கவு ஷெட் எவ்வளவு இருக்கு போது, ஆடு 10 சின்னதா இருக்கும், கோழி, பறவை பாத்தீங்கன்னா கூடு, அது உடம்புக்கு தக்க மாதிரி இருக்கும். ஆனா பெருமான் பாத்தீங்கன்னா மீனுக்கு மட்டும் அதற்கு உறைவிடம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். மீனுக்கு உறைவிடமானது எப்படி, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எங்க கொண்டு வந்து தன்னுடைய அந்த மனத்தினுடைய அந்த ஆற்றலை, அந்த மனதினுடைய வேதனையை கொண்டு வந்து கொட்டணும்னா நீரிலே இருக்கக்கூடிய மீனை போல. இப்ப நீர்ல இருக்கக்கூடிய மீனானது ரொம்ப அதிக அளவுல நீர் இருக்கின்ற பொழுது அந்த மீனுக்கு அதுதான் உறைவிடம், அதுதான் உணவாக விளங்கும், அங்கதான் உணவு சாப்பிடும், அங்கேதான் வசிக்கும். அந்த மீனானது அந்த அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய காற்றை தான் எடுத்துக்கும், அங்க இருக்கக்கூடிய அது. இப்ப அது நீரினுடைய அளவு, கடல் போல இருக்கின்ற அந்த கடல் நீரிலே இந்த மீனானது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது எப்படின்னா, நீ என் கூட இருந்தது போல, குருவாக நீ என்னோடு வந்து எனக்கு எல்லா வகையான நன்மைகளையும் செய்கின்ற பொழுது கடல்ல இருக்கக்கூடிய மீனை போல நான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னாரு, திடீர்னு இந்த மீன், கடல்ல இருந்த அந்த மீன், அந்த கடலினுடைய நீர் சுருங்கி இத்தனோண்டு குட்டையா போயிடுச்சு. இப்படிதான் இருந்தது, கடல் போல இருந்த இந்த கடல் ஆனது ஷ்ரிங்க் ஆயிடுச்சுங்க. அது ஷ்ரிங்க்னு சொன்னா ஒரு மீன் வாழ்றதுக்கு கூட கஷ்டமான நிலைக்கு அந்த மீனினுடைய தன்மை சுருங்கிடுச்சு. அப்படி சுருங்கும் பொழுது நீரிலே இப்ப அந்த மீனானது எப்படி வேதனைப்படும், இப்ப அந்த மீனானது கடல் நீரிலே இருந்த மீனானது எவ்வளவு ஆனந்தமாக இருந்ததோ அப்படி இருந்தது. இப்ப மீன் நீரினுடைய அளவு சுருங்க 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 என்ன ஆகுமா, மீன் அந்த கடல் அந்த நீரினுடைய சேற்றுக்கு அடியில போயிடும். அதிகமான அந்த அந்த ஒரு காற்று அதிகமான அதிலே அந்த நீரிலே இருக்கக்கூடிய தன்மையை பெற்று இருந்த அது இப்ப இல்லைன்னு சொன்ன உடனேயே அதனுடைய வாழ்க்கை சுருங்கும். அப்படி சுருங்குகின்ற பொழுது அது சேத்துக்கு அடியில போகும், அங்க அங்கே வாழுகின்ற நிலை தோன்றும். இப்ப இங்கே வாழுகின்ற மீன் இவ்வளவு பெரிய கடல்ல இருந்த பொழுது அந்த மீனானது எப்படி ஆனந்தமாக இருந்ததோ அப்படி இருந்தது. பெருமான் என்னை விட்டு நீங்கியவுடன், பெரிய நீர் மடுவான ஆனவுடன், அந்த சேற்றிலே எப்படி அந்த மீன் துவண்டு 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 அவதிப்படுமோ அப்படி நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற மீனினுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து பெருமான் தன்னோடு இணைத்து நீர் சுருங்க எப்படி மீன் துவண்டதோ அதை போல பெருமான் திருவருளானது என்னை விட்டு அங்கே நீங்கியவுடன், அவருடைய காட்சி நீங்கியவுடன் எனக்கு இந்த வேதனையானது பட்டது என்பதாக சொல்லி திருச்சதகம் 27வது திருப்பாடலிலே இப்ப கஷ்டப்படுற எனக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேண்டும்ல, அப்ப எப்படி இந்த மடுவிலே அந்த தோணியானது இங்கேயோ அங்கேயோ இங்கேயோ அங்கேயோ அலைமோதுகின்ற பொழுது அலைமோதுகின்ற அந்த நிலையிலே எப்படின்னா மீன் எப்படி துவண்டு அங்கே நிற்குமோ அதை போல அந்த காட்சி இங்கு கொண்டு வரணும். ஆக அந்த மடை மடுவிலே இந்த தோணியானது இங்கு அங்கு போகின்ற பொழுது அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டும், பிடிக்க வேண்டும் என்பதாக பிடித்தது இதுதான் என்பதாக இரண்டாவது நிலையாக திருச்சதகம் 27வது பாடலில்
பண்ணுவோம்.
கஷ்டப்படுறப்ப இந்த மாதிரி அந்த தோணி எப்படி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைமோதுகின்ற நிலையில தப்பி தவறி விழுந்துட்டார். நமக்கு துணையாக நிற்பது எது என்பதாக சொன்னால் அது ஐந்தெழுத்து என்பதை மணிவாசக பெருமான் குருமொழியாக கொடுக்கிறார். இது நமக்கு கிடைத்த குருமொழி. அவரு படுறாரா படலியான்றது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு திருவாசக மொழியானது நமக்கு அது குருமொழியாக விளங்குகின்றது. நமக்கு சொல்லும் உபதேச மொழி அது. இந்த வாழ்க்கையானது இந்த வாழ்க்கையிலே மதனெனும் பாறை தாக்க நம்ம நவகரசு பெருமான் சொல்றார் இல்லையா, அப்படி நிற்கின்ற நிலையிலே ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி வாழ்நிலா மதிப்புல்கு செஞ்சடை வாழ் அரவம் அணிந்து நானிடத்தினில் வாழ்க்கை பேணி, அம்மையோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை சொல்லுகின்றார். பேணி நகுதலையிர் பழிதேர்ந்து தேனிலா அறக்கண்டன் நீழ்முடி பத்தும் இருத்தவன் ஊர் சேனுலாம் புழிக்கச்சி ஏகம்பம் சேர இடர்கடுமே பிரமனும் திருமாலும் கைதொழ பேரழாய பெம்மான் அரவம் சேர்சடை அந்தனன் அணங்கினோடு அமருமிடம் கரவில் வன்கையினார்கள் வாழ் கலி கட்சி மாநகர்னர். கரவில் வன்கையினார்கள் என்பதாக சொன்னால் ஈதல் என்ற அறத்தை உடையவர், தனக்குன்னு வச்சுக்கிறது கிடையாது. அப்படி கரவு இல்லாமல் வேண்டுவர்களுக்கு வேண்டுவதை வாரி வாரி கொடுக்கும் அந்த வள்ளல் தன்மையை உடையவர்கள் காஞ்சியிலே வாழக்கூடியவர்கள். கெடுவாய் மனநே கதி கேள், யார் சொல்றார், அருணகிரிநாதர் சொல்றார். ரொம்ப உபதேசம்னு பாத்தீங்கன்னா அனுபூதி உபதேசம். ரொம்ப அனுபூதினாலே அது மேல்நிலை சாயுச்ச நிலை. அந்த நிலையிலே அவர் நின்ற அந்த அனுபூதியை கொடுக்கும் திரு மந்திரமாக விளங்கக்கூடிய பாடல்ல சொல்றார், கெடுவாய் மனநே கதி கேள், கெடுவாய் மனநே கதி கேள், உய்யும் வழியை சொல்லுகின்றேன் கேள், கரவாது இடுவாய் வடிவேள் இறைதாள் நினைவாய், கெடுவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. மந்திரம் என்ன அற்புதமான மந்திரம், கரவாது இடுவாய், கரவாது இடுவாய்னு சொன்ன உடனே இன்னொரு ஒரு அனக்ஷர் அங்க சேருது, அது ரொம்ப முக்கியம். வடிவேள் இறைதாள் நினைவாய், கரவாது இடுதல் ஒரு பக்கம் அறம், வடிவேள் இறைதாள் நினைதல் புண்ணியம். அறம் செய்கின்ற பொழுது நான் கொடுக்கிறேன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அறத்துக்கு அது என்ன ஆகும்னா புண்ணிய பாவத்துல போய் சேர்ந்துடும். புண்ணியம் என்பதாக சொன்னாலும் அதற்கு பிறவி உண்டு, நன்மைக்கும் உண்டு தீமைக்கும் உண்டு, நல்லதுக்கு நல்ல பிறவி கெட்டதுக்கு கெட்ட பிறவி, அதுதான் கால்குலேஷன் பெருமானுக்கு. அப்படி இந்த அறம் என்பது அதனாலே வரக்கூடிய அந்த வினை பயன் என்னை சேராமல் இருக்கணும்னு சொன்னா வடிவேள் இறைதாள் நினைவாய், கொடுக்கின்ற பொழுது நான் கொடுக்கல, நான் ஒரு கருவியாக நின்று பெருமானே உன் அருளினாலே கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கணும். வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி கந்தர் அலங்காரத்துல இதனுடைய பிரதிபலிப்பை சொல்லுவார். வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நெய்யர் புலவளவேனும் பகிர்மின்கள். அங்க வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி அதுக்கப்புறம் தான் அறத்தை சொல்றார். கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தினதுக்கு அப்புறம் அற வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்ப கரவில் மண் கையினார்கள் வாழ் கலி கட்சி மாநகருள் மரபம் சூழ்பொழி பொழில் ஏகம்பம் தொழ வல்வினை மாய்ந்து அருமே குண்டுபட்டு அமனாய அவரோடும் கூரை தம் மெய்போர்க்கு மிண்டர் கட்டிய கட்டுரை அவை கொண்டு விரும்பேன் மின் கட்டுரைனர். சும்மா கதை கதையா எழுதி விடுறான். கட்டுரைன்னு சொன்னா அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுறது, இஷ்டத்துக்கு சொல்றது இது இதுன்னு, அதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட் பண்ணாதேங்கிறார். இதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ உண்மையான மொழி, இந்த மொழியை நான் பின்பற்றுவேன் அப்படின்லாம் போயிடாத. ஏன்னு சொன்னா இது எப்படின்னு சொன்னா காத்தாழ்பவர் இல்லாமல் கரையில போய் நீச்ச தெரியாம உள்ளுக்குள்ள இறங்கிறது, அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஐயோ நீச்சல் தெரியலையே என்ன இப்படி இவ்வளவு ஆழமா இருக்கே சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு அப்பர் பெருமான். ஏன்னா நான் இறங்கறதுக்கு முன்னாடி அவனா ஒருத்தர் என்கிட்ட சொன்னீங்களா, இந்த போயிடாதப்பா, இது சமண சமயங்கிறது படுகுழி, நீ போயிடுறாத அங்க போய் விழுந்துட்டேன்னு சொன்னா அது ஆழம் தெரியாம கால வைக்கிறது நிலைமை ஆயிடும், போயிடாதன்னு சொன்னி ஒருத்தனாவது நிறுத்தினீங்களா என்ன? ஏன் இப்ப சொல்றியா நீ சைவத்துல இருந்து சமணம் போனோம், சமணத்துல இருந்து சைவம் வந்தா? அத்தனை பேர் இங்கேயும் அங்கேயும் கட்சி காணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே தவிர, போறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ஆழங்கால் பட்டது, உள்ள போனா மாட்டிக்குவேன்னு சொல்லி யாராவது சொன்னீங்களா, அட்வைஸ் பண்ணீங்களான்னு ரொம்ப அற்புதமா கேக்குறாரு. அப்படி இந்த சமணர்கள் என்று சொல்லக்கூடிய இவனுடைய கட்டுரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். விரும்பேன் மின் விண்டவர் புறமூன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய கண்டவன் கலிக்கச்சி ஏகம்பம் காண இடர்கடுமே. ஏறினார் பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம்பம் மேயவனை, காரினார் மணிமாடம் ஓங்கும் கழுமல நன்னகருள், பாரினார் தமிழ்ஞான சம்பந்தன். தமிழ்ஞான சம்பந்தன் என்பதாக அதை எடுத்து கையெழுத்து பிரதிபலித்து விட்டு சொல்லுகின்றார். சம்பந்தன் பரவிய பத்தும்பல்லார் சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடும் சேர்வரே என்பதாக சொல்லி கரு கச்சி ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பதியிலே இதை மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்திற்கு மற்றும் இசை பெருகும் திருப்பதிகம், அப்படிப்பட்ட அந்த திருப்பதிகத்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 பதிகம் கச்சி ஏகம்பத்திற்கு மிக அற்புதமாக அமைந்த பதிகம். அப்படி திருக்கச்சி ஏகம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சி ஏகம்பத்திலே அவர் அருளி செய்த அந்த 4 பதிக குறிப்புகளையும் சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக எடுத்து வைக்கிறார். வகுப்பு நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அடுத்த பதியாக விளங்குவது திரு கச்சி நெறி காரைக்காடு அப்படின்ற தலம். இது அங்கேருந்து மேற்கிலே இருக்கக்கூடிய ஒரு தலம். இந்த கச்சி நெறி காரைக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த தலமானது திருஞான சம்பந்தருக்கு மிக உகந்த ஒரு தலமாக இது விளங்குகின்றது. இதுல காரை மரம்னு ஒண்ணு இருக்குங்க, காரை மரம், மரத்துல மகர வகையில கார மரம்னு ஒண்ணு உண்டு, யாரு தெரியும்? காரை காடு, இந்த காரை வனமாக அது அமைந்ததுனால இதற்கு காரை காடுன்னு பேரு. அதனால திரு கச்சி, அது கச்சியை சார்ந்து விளங்குகின்ற தலம் அது. அதனால கச்சி நெறி காரை காடு, இது ரொம்ப அற்புதமான அந்த தலம். திரு கச்சி நெறி காரைக்காடு என்று சொல்லி இதை இந்த கச்சி நெறி காரைக்காட்டிலே வந்து சேர்ந்தவர்கள் சித்தி பெறுவது நிச்சயம்னு கட்டுற, சித்தி பெறுவது நிச்சயம் என்பது காஞ்சி புராணமானது சொல்லுகின்றது. இன்னொரு பெயர் இந்த தலத்திற்கு சத்திய விரதத்தானம்னு பெயர். சத்திய விரதத்தானம் என்பது இந்த தலத்திற்குரிய ஒரு பெயராக அமைந்தது என்பதாக சொல்லுகின்றார். இதுல கச்சி சத்திய விரதத்தானம், சத்திய விரதத்தானம் என்பதாக சொல்லி இந்த தலத்தினுடைய மற்றொரு பெயர் விளங்குவதாக அமைந்திருக்கிறது. இதுல முதல் திருப்பாடலிலே அம்மையோடு அமர்ந்த அந்த காட்சியை காட்டுவார். வாரணவு முளைமங்கை பங்கினராய் அங்கையினில் போரணவு மழு மழு ஒன்றங் ஏந்தி வெண்பொடி அணிவர், காரணவு மணிமாடம் கடைநவின்ற கலிக்கச்சி நீரணவு மலர் பொய்கை நெறிக்காரை காட்டாரே. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அணவு என்பது அங்க அசை சொல்லாக சேர்த்து வார் அணவு என்பதாக சொன்ன, வார் அணவு என்பது, வார் அணவு என்பது வார் பிளஸ் அணவு, வார் அணவு. அம்மையினுடைய அந்த கச்சி, அந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய அவர் அம்மை வார் அணவு முளை மங்கை பங்கினராய் அங்கையினில், அங்கை என்பது அழகிய அந்த கை, அந்த கையில என்ன ஏந்திருக்கிறாரா, போர் அணவு மழு ஒன்று அங்கு ஏந்தி, போர் போருக்கு உரிய நிலையிலே கையில என்ன ஏந்திருக்கிறாரு பெருமான், எங்க போர்ல எப்ப இந்த மழுவை யூஸ் பண்ண, போர் அணவு மழு, போருக்கு போகும்போதெல்லாம் இந்த மழுவை அவரு எடுத்துட்டு போவார். எங்க இவரு போருக்கு போறாரு, எப்ப இத யூஸ் பண்றாரு, எந்த போர்ல மழுவை யூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஒரு திங்கிங், ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா இங்க போர் அணவு மழு மழு
போர் விடைவாக,
போருக்கு விடை கொண்டு போறாரு, ரைட்டு. போர் இப்ப மழுவானது, அப்ப மழுவானது எங்க அவருக்கு அமைந்ததுன்னு பாக்கின்ற பொழுது எங்கே இல்ல திருவாசகம் வந்து ஒரு கை கொடுக்கும் ஒரு நிலை. அதுல திருவாசகத்துல கழுக்கடை வந்து சொல்லுவார், எதுல இது பாண்டிப்பதி திரு தசாங்கம்
கழுக்கடை கைப்பிடித்தோம்
வருது
இல்லையா பாண்டிப்பதி.
திருப்பாண்டிப்பதியத்திலயும் வருது. இப்ப எது சாய்ஸ் உங்களுக்கு? திருத பாண்டிப்பதிய 36 இரண்டாவது பாடல், அதுல ஒரு குறிப்பு சொல்லுவார். 36:2
சதுரை மாறந்தே மாள்வர் சார்ந்தவ
பர்பஸ் அப்படின்னு சொன்னா ஒண்ணு, அவரு இந்த 100 பிறப்பு அப்படின்னு போறதுக்கு அந்த கனெக்ஷனை வந்துட்டு அப்படி கட் பண்ணிடுவார். அதுக்கு எதை யூஸ் பண்றாருன்னா மழு. இந்த மழுவானதை நம்ம பெருமானை வணங்குகின்ற பொழுது குறிப்பான சில ஒவ்வொரு குறியையும் பார்த்து வணங்க வேண்டும். மழுவினை பார்க்கின்ற பொழுது பிறவியற வேண்டும் என்கின்ற அந்த குறிப்போடு பெருமானை வணங்க வேண்டும். திருவடியை வணங்குகின்ற நிலை, திருமுடியை வணங்குகின்ற நிலை, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவித்து பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக அமைந்தது. இன்னொரு பர்பஸ் என்னன்னு சொன்னா மழுவுக்கு இந்த மழு ஒன்னு பிறவியை அறுக்கிற அந்த நிலையை சொன்னார் இல்லையா, இன்னொன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா சிவ கருமம் சிதைத்தவர்களுக்கு மழுதான் ஆயுதம். சிவ கருமம் சிதைத்தவர்களுக்கு மழுதான் ஆயுதம். திருவாசக பாட்டு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிகம் வந்து திருத்தோல் நோக்கம் 15:7
தீதில்லை மானி சிவ கருமம் தீ சிதைத்தானே
செங்கேடூர் பிள்ளையார் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு மணலினாலே சிவலிங்கம் செய்தார். மணலினாலே சிவலிங்கம் செய்து அங்க பசு வந்து நின்றுச்சுன்னு சொன்னா கரந்தெல்லாம் பால அதுல ஊத்துல அவரு தானாக பசு அங்கே சுரக்கிறது. அந்த சுரந்த அந்த பாலானது மணல் ஆக அவர் செய்த அந்த சிவலிங்கத்தின் மீது அப்படியே கொட்டு. இப்படி செங்கலூர் பிள்ளையார் வழிபாடு செய்திருக்கின்ற நிலையிலே தந்தையார் என்ன பண்ணாரு, மணல்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான் பையன், வித்து வித்து பிடிச்சிருச்சோன்னு சொல்லி காலால் இடறினார். இடர்ன உடனேயே என்ன பண்ணார், பக்கத்துல இருந்த ஒரு குச்சி, அது மாடு மேய்ப்பதற்காக அவர் அந்த குச்சி அங்க இருந்தது கீழே பக்கத்துல கிடந்தது, அதை தான் தொட்டார். தொட்ட உடனேயே என்ன ஆச்சு, மழுவாக மாறியது. சிவகர்மம் சிதைத்தார்க்கு மழுதான் தண்டனை கொடுக்கும் ஆயுதம், அங்கெல்லாம் எடுத்துட்டு போவாரியா. இவர் நீ எங்க மழுவோட நீ பார்க்கிறியோ டேஞ்சர்னு அர்த்தம். பெருமான் மழுவோடு வருகின்ற காட்சி மட்டும் எங்கேயோ சிவகர்மம் நடந்திருக்கிறது, அதற்கான தண்டனைக்கு உரிய நிலை. ஆக அப்படி சிவகர்மம் சிதைத்த அந்த நிலையாக இருந்தாலும் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் கொடுத்தார் இல்லையா, மிக அற்புதமான அந்த வாக்கு. அதை அப்படியே பிரதிபலிக்கும் நிலை போர் அளவு மழு ஒன்றங்கு ஏந்தி வெண்கொடி அணிவார் காரணவும் கார் அணவுதல். கார் என்பது மேகம், மேகங்கள் அது தோயும் மணிமாடம், காரணவு மணிமாடம் கடை நவீன்ற கலிகச்சி. கடை நவீன்ற கலிகச்சி கச்சி இதுவரையிலும் கலிகச்சி கலிகச்சி கலிகச்சின்னே சொல்லிட்டு வந்தார். கலி என்பது அந்த அந்த திரு அந்த ஊரிலே எப்பொழுதும் விடாக்கோலமாக பெருமானுடைய வழிபாடாக திருவிழா கோலமுடைய கச்சி, கலி கச்சி கலி மதுரை. மதுரையும் பாத்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதும் விழா, ஏன்னா மன்னர் இல்லையா, அங்க மன்னராக விளங்குகின்ற நிலையிலே அவருக்கு எப்பொழுது எப்பொழுதும் எப்பொழுதும் விழா கோலமாக நிற்கும் நிலையிலே அந்த கலி என்கின்ற அந்த நிலை வந்தது. இங்கே ஒன்று சேர்த்துக்கிட்டார், இந்த நெறிக்காரை காட்டிலே என்ன சேர்த்தார்னர், கடை நவீன்ற கலி கச்சினர். இந்த ஒளி எப்படி, இந்த ஒளி அறவாரமுடைய ஒளி அறவாரமுடைய ஒளின்னு சொல்றோமே, இந்த ஒளிக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லாமா, இந்த ஒளிக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை அமைக்கலாமா, எப்படி இந்த ஒளியானது இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த உலகங்கள் எல்லாம் அழியும் நேரத்துல பிரளய நேரத்துல ஒரு ஒளி தோன்றும், அந்த ஒளி மாதிரி இருந்தது அது. கடை நவீன்ற கலி கச்சி, பிரளய காலத்துல எப்படி அந்த ஒளியானது தோன்றுமோ, இந்த உலகம் முழுவதும் அழிகின்ற நேரத்துல ஒரு ஒளி தோன்றும், அந்த ஒளி எப்படியோ அதை போல. அது என்னப்பா, அது பிரளய காலத்துல வருகின்ற ஒளி. பிரளய காலத்துல எப்படி இந்த ஒளியானது என்ன ஒளியாக இருக்கும் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, பிரளய காலத்திலே தோன்றும் ஒளி அது பிரணவ ஒளி. ஒளிகள் அத்துணையும் சேர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது பிரணவமாக முடியும். ஓம் என்ற இறைச்சல் தான் சத்தங்களினுடைய அந்த கூட்டுதலிலே நிகழும். அப்படி பிரளயம் என்கின்ற நிலையிலே எல்லா நிலைகளிலேயும் அந்த ஒளிகள் சேருகின்ற பொழுது பிரணவ ஒளியாக அது விளங்குகின்ற அந்த குறிப்பினை காட்டுவதற்காக கடை நவீன்ற கலி கச்சி என்பதாக, கலி என்ற அந்த ஒளிக்குரிய அந்த உதாரணமாக இந்த பிரணவத்தினுடைய ஒளியை சொல்லி அந்த கலி கச்சியை மிக அற்புதமாக காரைக்காட்டினை குறிப்பிடுகின்ற ஒரு முதல் பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்து, நீரணவும் மலர்பொய்கை நெறி காரைக்காட்டரே என்பதாக அந்த திருக்கச்சி நெறிக்காரைக்காடு என்கின்ற திருப்பதியத்தினுடைய முதல் பாடலை அமைத்தார் என்பதாக அமைத்துக் கொண்டு, அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து அந்த பதிகத்தினுடைய திருப்பாடலை சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி